ஒரு மகிமையின் மேகம் எந்த இடத்தை மூடுதே. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரே, உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. எங்கள் மத்திலே உலாவி வாங்க ஆண்டவரே, எங்களை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே, எங்கள் முழுவதுமா எங்களை ஆட்கொள்ளுங்க கர்த்தாவே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உம்முடைய ஆலயத்திற்குள்ளே வருவதாக எங்களை நடத்துங்க ஆவியானவரே. நீ தரணமங்கரளரபாஷங்கரா, எங்க பேச்சு முழுவதும் எங்க மூச்சு முழுவதும் நீங்களாய் மாறுகிற நாட்களை தாங்கப்பா, நீங்களாய் மாறுகிற நாட்களை கொண்டு வாங்கப்பா. உங்களை துக்கப்படுத்தாதபடி, உங்களை வேதனைப்படுத்தாதபடி ஆண்டவர் அந்த நாட்களை தாங்க ஆண்டவர, அந்த நாட்களை தாங்க ஆண்டவர. ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாதபடி உம்முடைய மேகம் உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கல் கர்த்தாவே, சபையை மூடுவதாக, சபையை மூடுவதாக. அந்த காட்சியின் நாட்களை தாங்கப்பா, அந்த நாட்களை கொண்டு வாங்க ஆண்டவர. கரங்களை தட்டி தேவ ஆவியானவருக்கு நன்றி என்று சொல்ல. பரிசுத்தரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். முடிக்கு ரூபாய்க்கு ஆயிஸ்தோத்திரம், எங்களை நடத்தி வருகிற நாட்களுக்கு ஆயிஸ்தோத்திரம். அல்லேலூயா. கடந்து வந்த நாட்களை நாம் நினைக்கிறோம் கர்த்தாவே. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தாவே, கண்மணியை போல எங்களை நடத்தி வந்து கண்ணீரின் பாதையிலும் துன்பத்தின் வேளைகளிலும் எங்களோடு கூட இருந்தீங்கப்பா. அதற்காக எங்களை நாங்கள் துதிக்கிறோம், அதற்காக எங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த நாட்களை நினைக்கிறோம் அப்பா, வழி தெரியாமல் நின்ற நாட்களை நினைக்கிறோம், பதில் இல்லாமல் நின்ற நாட்களை நினைக்கிறோம், கண்ணீரோடு இருந்த நாட்களை நினைக்கிறோம், அழுது புலம்பிய நாட்களை நினைக்கிறோம். எங்களை நடத்தி வந்த உம்முடைய மகத்துவமான கிருபையின் கரத்திற்காய் ஸ்தோத்திரம். உங்களை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாம் மரணத்தை தழுவி விடாதபடி, வியாதிப்பட்டு படுத்து விடாதபடி உம்முடைய கரம் எங்களை பிடித்து நடத்தியதை அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உங்களை நாங்கள் துதிக்கிற மண்டவரே, உங்களை துதிக்கிற மண்டவரே, ஆவியோடு உங்களை துதிக்கிற மண்டவரே. உம்முடைய நாமம் ஒன்று, ஓ எல்லாவற்றுக்கும் மேலாய் உம்முடைய நாமம் ஒன்று மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உன்னதமான தேவனுடைய குமாரனே, உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. எல்லாரும் கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. நசரேனா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், ஆமென். இயேசு நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார், ஆமென். இந்த கடந்த அல்லாஹ்விட்ட இந்த வருஷம் முழுவதும் நடத்தி வந்த தேவனுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்திக் கொண்டே இருங்க. கிறிஸ்துமஸ் நாட்களை நாம் அணுகினாலும் தேவன் இந்த வருஷத்தை எங்களை கண்மணியை போல காத்து வந்தார் அல்லவா, அதனால் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று முந்தைய தினத்திலே நான் இந்த பேஸ்புக் பக்கத்துல போய் பார்த்தேன், சில ஆராதனைகள் செய்த விதங்கள் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அவர்கள் இன்றைய நாள் ஆராதனைகள் மாறிக்கொண்டு போகிறது. ஆவியிலே நிறைந்து கண்களை மூடி கர்த்தருக்கு ஆராதனை செய்வது குறைந்து கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. அநேக ஆராதனைகள் ஒரு ஷோ மாதிரி நடத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆராதனை என்பது ஆவியில் நிறைந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவனுக்குரிய கனத்தை நாம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாடல் புத்தகங்கள் மாறி, புல்பிட்டுகள் மாறி, எல்லாம் அண்ணியில வச்சு படிக்கிறார்கள் பாடல்களை. பார்க்கிற பொழுது கஷ்டமாக இருந்தது. ஏன் சொல்லிச்சுனா, தேவன் ஒருபோதும் மாறுவதில்லை, அவருடைய மகிமையும் ஒருபோதும் மாறுவதில்லை. அவர் மாறாத தேவனுக்கு அன்று தொடங்கி இன்று வரைக்கும் மாறாத மகிமை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமந்தாமே மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கடந்த ரெண்டு தடவை நான் பார்த்த சம்பவத்தை நான் தொடர்ந்து பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. முதலாவது சிந்தனையில் பரிசுத்தம் என்று சொல்லி நான் பார்த்தேன். இரண்டாவது கண்களில் பரிசுத்தம் என்று சொல்லி நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. இதை விட மூன்று காரியங்கள் இருக்கிறது இந்த நாளிலே. அல்லாவிட்டா நேற்று இரவு நான் இதை குறித்து பேசுவதற்கு தயார்படுத்துகிற பொழுது என்னுடைய கற்பனையை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். நான் கர்த்தரோடு பேசுகிறது முன்னுக்கு இருக்கிறவரை போல பேசினேன். பேசி என்ன சொன்னேன் சொன்னால், ஆண்டவரே கிறிஸ்துமஸ் நாட்களாக இருக்கிறது, நல்ல ஒரு செய்தி, ஒரு விருப்பமான ஒரு செய்தி, எல்லாரும் ஏற்றுக்கொள்ள கூடிய ஒரு செய்தி ஒன்று தாங்க என்று சொல்லி பேசினேன். ஆண்டவரே எல்லாரும் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் உம்முடைய பிறப்பை. ஆண்டவரே அதற்குரிய விதத்தில் ஒரு செய்தி தாரும் என்று சொல்லி கேட்டேன். ஆண்டவர் எனக்கு சொல்ல நான் அதில் இருந்து சிரித்தேன். பைத்தியக்காரன் போல இருந்திருக்கு மாறாவது என்னை பார்த்திருந்தார். என்ன தெரியுமா ஆண்டவர் சொன்னார், கொண்டாடுகிறவர்கள் நீ சொன்னாலும் சரி சொல்லாட்டும் சரி கொண்டாடி கொண்டுதான் இருப்பார்கள், நீ பேசு என்று சொல்லி சொன்னார். நான் அவர் சொன்ன பதில் எனக்கே சிரிப்பாக மாறிவிட்டது. நான் ஒரு முக்கியத்துவமாக பேசிக் கொண்டிருந்தேன். ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னாச்சுன்னா, அவங்க கொண்டாடுவாங்க, நீ சொல்லாட்டினா அவங்க கொண்டாடி கொண்டுதான் இருப்பாங்க, அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ பேசு என்று சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா. ஆகையினாலே கடந்த ரெண்டு தடவையும் நாம் பார்த்த விஷயத்திலே ஒன்று சிந்தனையில் பரிசுத்தம். ஹல்லேலூயா. நாம் எதை சிந்திக்கிறோமோ அது நம் வாழ்வில் பிரதிபலித்து விடும். ஹல்லேலூயா. எதை நாம் பார்க்கிறோமோ அது பாவமாக நமக்குள்ளே கடந்து வந்துவிடும் என்று சொல்லி நம்முடைய வெற்றியுள்ள பரிசுத்த வாழ்வுக்கு ஐந்து விதமான காரியங்கள் இருக்கிறது. அவை ஐந்தும் நமக்கு பரிசுத்தமாக இருந்தால் தேவனோடு வாழ்வதற்கு அது மேன்மையாக இருந்துவிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையினால இன்றைக்கு நான் வாயில் பரிசுத்தம் என்று சொல்லி பேச விரும்புகிறேன். அதுக்கு அடுத்தது இருதயத்தில் பரிசுத்தம், காதில் பரிசுத்தம். ஹல்லேலூயா. இது மூன்று காரியம் இருக்கிறது. இன்றைக்கு மூன்றாவது வாயில் பரிசுத்தம் என்று சொல்லி நான் பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் இருந்து நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் இருந்து நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா.
உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காதனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வத்திர தொங்கல் ஆட்டுவாலியம் நிறைந்திருந்தது. சேராவிங்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் இரண்டு செட்டைகளால் தன் முகத்தை மூடி, இரண்டு செட்டைகளால் தன் கால்களை மூடி, இரண்டு செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்.
இந்த காட்சியை கொஞ்சம் கண்ணுக்கு முன்பாக கொண்டு பாருங்க. இந்த காட்சி எவ்வளவுக்கு உங்க கண்களுக்கு இருக்குதோ எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. சேருவீங்கள் கேராவீங்கள் எல்லாம் சேர்ந்து நின்று என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? பரிசுத்தர் யாரு? தேவன் பரிசுத்தர். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா பரிசுத்தம் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி தேவ ஊழியக்காரர்கள் பரிசுத்தம் கர்த்தருக்கு பரிசுத்தம் சொல்லி எழுதி போட்டது தெரிஞ்சாங்க. ஹல்லேலூயா. ஆகையினாலே இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி காண்கிற காட்சியில என்ன நடக்குதுன்னு சொன்னா, எண்ணுக்கடங்காத தூதர்கள். ஹல்லேலூயா. எண்ணுக்கடங்காத தேவ தூதர்கள் சேர்ந்திருந்து சொல்லுகிற வார்த்தை என்னவெனில், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. பரிசுத்தம் என்ற வார்த்தை அடிக்கடி நாம் உச்சரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாவற்றால் அதை நாம் மறந்து விடுவோம். ஹல்லேலூயா. ஆகையினால என்ன செய்ய வேண்டும்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சொல்லி மூன்றாவது வசனத்தை திருப்பி வாசிங்க. ஒருவரை ஒருவர்
நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள்.
யாரு? தேவ தூதர்கள் யாரை பார்த்து சொன்னாங்க தெரியுமா? ஒருவரை ஒருவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் பார்த்து சொன்னது என்னவெனில், சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய நாமத்தை உச்சரிப்பதற்கே பயப்படுவார்கள். தேவனுடைய நாமத்தை தைரியமாய் சொல்வதற்கு பயப்படுவார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட சலாக்கியம் மேலானது. தைரியமாய் சொல்ல முடிகிறது, தைரியமாய் பிரவேசிக்க முடிகிறது. ஆனால் கர்த்தருடைய பரிசுத்தத்தில் ஒன்றும் குறைந்து போகவில்லை. ஹல்லேலூயா. நாம் கிருபையின் காலத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய பரிசுத்தத்தில் ஒன்றும் குறையவில்லை. ஹல்லேலூயா. ஆகையினாலே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஒருவரை பார்த்து ஒருவர். ஹல்லேலூயா. இந்த காட்சியை பார்த்தால் எவ்வளவு ரம்மியமாக இருக்கும் தெரியுமா? ஒருவரை பார்த்து ஒருவர் ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் வந்தவுடனே பிரைஸ் லார்ட் என்று சொல்லுகிறோம். ஒருவரை பார்த்து ஒருவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு எங்களை சந்திக்க வைத்த ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லி சொல்லுகிறோம். அதே தருணத்திலே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்பதை மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் பார்த்து நீ சொல்லு, தேவன் சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர். தொடர்ந்து வாசிங்க.
கூப்பிடுகிறவளின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிவிடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்புத் தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமன் நீங்கி உன் பாவன் நிவித்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன்.
கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசஸ்தலம் நிலைகள் அசைந்து ஆலயமும் புகையினால் என்ன செய்யப்பட்டது? நிறைந்திருந்தது. ஹல்லேலூயா. இதை கற்பனையில கொண்டு வர வேண்டும். அதற்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டும். இருந்தால் தான் இதனுடைய தாற்பயம் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கூப்பிடு சத்தம், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் என்ற சத்தம் ஆலயத்தை நிரப்பி ஆலயத்தின் மதில்கள் நடுநடுங்கத்தக்கிறவையாக அந்த சத்தம் ஜொலித்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதை யார் பார்க்கிறார்? ஒரு தேவ மனுஷன் பார்க்கிறார். யார் பார்க்கிறார்? ஒரு தீர்க்கதரிசி பார்க்கிறார். யார் பார்க்கிறார்? தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர் பார்க்கிறார். பாட்டு பாட்டு கொண்டு இருக்கிற பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவம் ஆச்சரியமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இதை வாசித்து விட்டு எனக்குள்ளே நான் சிந்தித்த ஒரு காரியம் என்னவெனில், தேவ பிரசன்னத்திலே நாம் நிற்கிற பொழுது நமக்குள்ளே மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. அல்லாவிட்டால் தேவ பிரசன்னத்தில் நிற்பதில் எந்த பிரயோசனமும் கிடையாது. ஹல்லேலூயா. இது யாரோ தேவ மனுஷன், தீர்க்கதரிசி என்பது தேவனுடைய வாய் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு பயங்கரமான தீர்க்க ஏசாயா தீர்க்கதரிசியை போல வல்லமையான தீர்க்கதரிசியில வல்லமையான தீர்க்கதரிசியில ஒருவர் ஏசாயா தீர்க்கதரிசி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான்னு சொல்லிச்சுன்னா, தேவனுடைய ஆலயம் முழுவதும் என்னத்தினால மேகத்தினால் நிறைந்திருந்தது. ஹல்லேலூயா. பிரசன்னத்தினால் நிறைந்திருந்தது. ஹல்லேலூயா. பரிசுத்தத்தினால் நிறைந்திருந்தது. ஹல்லேலூயா. அதை நான் பார்த்தனையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்துக்குள்ளே நாம் எல்லாரும் கடந்து சென்றால் எப்படி இருக்கும் சிந்தியுங்கள். இப்படிப்பட்ட ஒரு தருணத்துல நீயும் நானும் நின்றால் எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளவுக்கு வாஞ்சிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. இப்படிப்பட்ட சம்பவங்கள்ல ஒரு பக்கத்துல ஓரத்துல இருக்கணும் என்பது என்னுடைய விருப்பம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்தை ஒரு விஷயம் நான் பார்க்க வேண்டும். உம்முடைய பரிசுத்தத்தின் சாயலை ஒரு விஷயம் நான் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக நிற்பது போதுமானதா? ஒரு விஷயம் உம்முடைய பரிசுத்தத்தை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியும் இந்த நாட்களுக்கு முன்பதாக அவன் தன்னை மேன்மையானவன் என்று எண்ணிக்கொண்டுதான் இருந்திருப்பான். ஆனாலுமோ தேவ சமூகம் அவனை மூடி இருக்கிற பொழுது, தேவ பிரசன்னம் அவனை மூடி இருக்கிற பொழுது, மேகம் அவனை மூடி இருக்கிற பொழுது அவனுக்குள்ள என்ன உருவாயிச்சு தெரியுமா? ஆண்டவரே, ஆண்டவரே, நான் அசுத்துதுள்ள மனுஷனப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ மனுஷன் தேவ சமூகத்தில் நின்று சொல்லுகிற இந்த வார்த்தைகளுக்கு முன்பாக நாம் தலை குனிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்கள், ஐந்தாவது வசனத்தை. ஹல்லேலூயா.
அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன்.
சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதையா. ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? சேனைகளின் கர்த்தரின் ராஜாவை என் கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. ஆண்டவரை காணல் முதற்கு ஒருத்தர் நான் பேசியிருக்கேன், கர்த்தரை நான் பார்க்கணும். ஏசாயத்திற்கு என்ன சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது. கண்ட உடனே தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் தெரியுமா, ஆண்டவரே ஆண்டவரே நான் அசுத்த உடலுள்ள மனுஷனப்பா. கடந்த காலங்களுக்கு முன்பதாக இந்த தேசத்திலே எல்லா சபைகளுடைய தலைவர்களையும் சேர்ந்து ஒரு கூட்டம் வைத்தோம். அந்த கூட்டத்திலே இஸ்ரவேல் என்ற பெயர் கொண்ட ஒரு ஊழியக்காரன் வந்து பேசினார். அந்த ஊழியக்காரன் என்ன தெரியுமா பேசினார், யாரையும் அவர் கடிந்து கொள்ளாமல் என்ன தெரியுமா சொன்னார், ஒரு மனுஷனை முடியுமான அளவுக்கு நீ தேவனுக்கு பக்கமாய் கொண்டு போ. எனக்கு என் இதயத்திலே பதிந்திருக்கிற ஒரு காரியம், ஒரு மனுஷனை என்ன செய், தேவனுக்கு பக்கமாக கொண்டு போ. அப்பொழுது அவனுக்குள்ளே இருக்கிற காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் காட்டி கொடுப்பார். அதற்கு உதாரணம் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னார், அந்த வெளிச்சத்தை எவ்வளவுக்கு நாம் கீழே 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 கொண்டு வருகிறோமோ அவ்வளவுக்கு கீழே இருக்கிற குப்பைகள் வெளிப்படியாகும். மேலே இருக்கிற அந்த லைட்டை நீங்க கீழே 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 கொண்டு வர கீழே இருக்கிற டஸ்டுகள் எல்லாம் தெரியும். அவர் என்ன சொல்றான், கத்தரை ஒரு மனுஷனுக்கு பக்கத்தில் கொண்டு வாருங்க. அல்லாவிட்டால் ஒரு மனுஷன் கத்தருக்கு பக்கமாக கடந்து செல்லுகிற பொழுது அவனோட வாழ்விலே இருப்பது எல்லாம் கத்தருக்கு முன்பாக வெளியரங்கமாகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதை கண்ண தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார், நான் அசுத்த உதருள்ள மனுஷன். அனுதினமும் நாம் தவறுகிற மனுஷர்கள், நாம் மாம்சத்திலே தான் இன்றும் இருந்து கொண்டு இருக்கிறோம், மாம்சத்தில் தான் நடந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் வரும் வரைக்கும் இந்த போராட்டம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஆனா தேவ பிரசன்னத்தில் நாம் மனம் திரும்பவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. இதை நான் பார்த்த பொழுது இந்த ஏழாவது வசனத்தை திருப்பி வாசிங்க, ஏழாவது வசனத்தை,
அதனால் என் வாயை தொட்டு இது உன் உதடுகளை தொட்டதுனால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது.
ஆறாவதையும் ஏழாவதையும் வாசிங்க சேர்த்து.
அப்பொழுது சேராவின்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான்.
எனக்கு வழங்கல பாருங்க, எனக்கு வழங்கவே இல்லை. தீர்க்கதரிசி தேவ சமூகத்திலிருந்து புலம்புகிற பொழுது தேவதூதர் என்ன செய்யறான், ஒரு அக்கினி குரட்டை கொண்டு வரான். கொண்டு வந்து என்ன செய்யறான் தெரியுமா, வாயில வச்சு இண்டையிலிருந்து நீ பரிசுத்தம் சொல்லி சொல்லிவிட்டு அவன் போறான் பாருங்க. ஹல்லேலூயா. அனுதினமும் தேவன் எங்களை தொட வேண்டும். ஹல்லேலூயா. அனுதினமும் கர்த்தர் என்னை தொட வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறவர்களை கர்த்தர் அப்படியே தொட்டு ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த சம்பவத்தை நான் வாசித்த பொழுது ஆச்சரியமும் அருமையுமாக இருந்தது என்னவெனில், தேவ மனுஷன் நான் பார்க்கிறான், ஆண்டவரே என் வாயை தொடுவீராக. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா, நான் பேசுகிறது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், நான் சொல்லுகிறது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், நான் கடைப்பது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், நான் செயல்படுத்துவது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆகையினாலே தீர்க்கதரிசியாக இருந்து ஊழியம் செய்கிற அவன் சொன்னது என்னவெனில், என் வாயை தொட்டர்லமப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகையினாலே தேவன் பிரசன்னத்தில் நாம் இருக்கிற பொழுது மனம் திரும்புதல் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் நாம் அனுதினமும் மூழ்கிறோம், அனுதினமும் உணர்ந்து கொள்ளுகிறோம், அனுதினமும் பிரசன்னத்திலே நாங்கள் வாழுகிறோம். ஆனால் மனம் திரும்புதல் நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக. தேவ மனுஷன் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவன் என்ன செய்தான் தெரியுமா, ஆண்டவரே நான் அசுத்த உதடுள்ள மனுஷனப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தருக்கு முன்பாக நாம் பரிசுத்த உதடுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒன்று சிந்தனை, இரண்டாவது கண், மூன்றாவது பரிசுத்தவாய். ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா, நாம் கர்த்தரை துதிப்பவர்கள். ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நாம் தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம். ஆகையினாலே நம்முடைய வாய் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா, அது பரிசுத்தமாயிருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? தேவனுக்கு நாம் செலுத்துவது பரிசுத்த ஆராதனை. ஹல்லேலூயா. தேவன் அதில் மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் அதை அங்கீகரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் செய்துவிட்டு நாம் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தலாம், ஆனால் எவ்வளவு தூரத்துக்கு அது தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறது என்பது நமக்கு முக்கியமானது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் பேசிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்யலாம், ஆனால் எவ்வளவுக்கு தேவனால் அது அங்கீகரிக்கப்படுகிறது என்பது நமக்கு முக்கியமானது. ஹல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தரை துதிப்பது, தேவனுக்கு ஆராதனை செய்கிற நாம் பரிசுத்தத்தோடு அதை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் பாட்டு படிக்கிற பொழுது அது தேவ சமூகத்தில் போய் எட்ட வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, பலர் கர்த்தருக்கு பலி செலுத்துகிற பொழுது அது தேவ சமூகத்தை போய் எட்டிச்சுதான், தொட்டிச்சுது. தேவன் உடனடியாக வந்தார். ஹல்லேலூயா. தேவன் பலியை முகந்து கொண்டார். ஏன் தெரியுமா? அது பரிசுத்தமாக இருந்தபடியினால். ஹல்லேலூயா. சிந்தனை பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய கண் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய பேச்சு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆகையினாலே இங்கே தேவ மனுஷன் ஒரு காரியத்தை பார்த்து சொல்லுகிறான், ஆலயம் முழுவதும் பரிசுத்தினால் மூடி இருக்கிறதை நான் கண்டேன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சொப்பனை நான் முதலே பார்த்தேன். கண்களை திறக்க, கண்கள் பரிசுத்தமாக இருந்தால் தேவ தரிசனத்தை பார்க்க முடியும், தேவன் சொப்பனத்தை காண முடியும், தேவனுடைய காரியங்களை வெளிப்படுத்த முடியும். ஆகையினாலே நம்முடைய வாய் பரிசுத்தமாக இருப்பதாக. கீழே நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், என் காரியமா யார் போவான், யார் போவான், யார் போவா, கர்த்தருடைய காரியமா யார் போவா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கர்த்தரை குறித்து யாருக்காவது ஒருவருக்கு சொல்லுங்க. கொண்டாடுகிறதே உங்க சிந்தனையாக இருந்தால் கிறிஸ்து வந்தது நோக்கம் பிழைத்துவிடும். கர்த்தரை குறித்து ஒருவருக்கு சொல்லுங்க. தனிப்பட்ட விதத்தில் இங்க வாப்பா, இயேசு வந்ததுடைய கருப்பொருள் இதுதான். இயேசு ஏன் வந்தார்னு சொல்லி உனக்கு தெரியுமா என்று சொல்லி தனிப்பட்ட விதத்தில் என்ன செய்யுங்கள், சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதே வேளையிலே கிறிஸ்து உனக்காக பிறந்தார், சந்தோஷமாய் கொண்டாடு, சந்தோஷமாய் கொண்டாடு, மகிழ்ந்து கொண்டாடு. உன்னை விட தேவன் பிறந்ததை கொண்டாடுவதற்கு தகுதி உள்ளவர்கள் யாரும் கிடையாது. ஆனா கிறிஸ்து வந்ததின் நோக்கத்தை மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. இயேசு வந்ததின் காரியத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. ஆகையினாலே யாராவது ஒருவருக்கு நீங்கள் போய் என்ன சொல்லுங்க, இங்க வாங்கப்பா, சேச்சுக்கு வாங்க, அல்லாவிட்டா ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்லி கிறிஸ்துவை குறித்து தனி விதமாக, தனிப்பட்ட விதத்தில் இந்த நாட்டிலே கர்த்தருக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 34:1 வாசிங்கள். அதை வாசித்து நான் சீக்கிரம் கடந்து சொல்லுகிறேன், சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 34:1 வாசிங்கள்.
கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்.
கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்ப ஸ்தோத்தரிப்போம் தெரியுமா? எப்ப கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும்? எக்காலத்திலும். ஹல்லேலூயா. எந்த நேரத்திலும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டுமாம். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் எக்காலத்திலும் துதிக்க கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. துக்க நாட்களிலும் கண்ணீரின் நாட்களிலும் கர்த்தரை துதிக்காம விட்டுறாதீங்க. வேதனையின் நாட்களிலே கர்த்தரை துதிக்காம விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. ஆகையினாலே எந்த நாட்களிலையும் நாம் கர்த்தரை துதிக்க கடமை உள்ளவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்தவருடைய வாழ்விலே இந்த வருஷத்திலே நாம் கர்த்தரை துதிக்காம இருந்த நாட்கள் எத்தனை, தேவனை தேடாம இருந்த நாட்கள் எத்தனை, தேவனுடைய வார்த்தைகளை நாம் செவி கொடுக்காம இருந்த நாட்கள் எத்தனை, நாம் கடைசி நாட்களில் நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த வருஷத்திலே நாம் செய்தவைகள், நாம் பேசியவைகள், நாம் நடத்தியவைகள் ஏராளம் இருக்கிறது. எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானவைகளா? எல்லாம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டதா? எல்லாவற்றையும் தேவன் ஏற்றுக்கொண்டாரா? இந்த கடைசி நாட்களிலே அமர்ந்திருந்து தேவ சமூகத்தில் சிந்தித்து செயல்படுங்க. இந்த வருஷம் முழுவதிலும் நாம் கர்த்தருக்கு செய்தது என்ன? கர்த்தருடைய ராஜ்யமாக எண்ணத்தை நடத்தி முடித்தோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் எதை இழந்தோம்? கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்று எவ்வளவுக்கு ஓடினோம் என்று சொல்லி சிந்தித்து கடந்து வாருங்கள். இந்த நாட்கள ஏதோ இந்த மாசம் முழுவதுமே ஒரு கொண்டாட்டம். கிறிஸ்துமஸ் முடிஞ்சா வருஷம் வாசல் நிற்கிறது. ஆகவே எல்லாம் கொண்டாட்டம், சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. கர்த்தர் இத்தனை வருஷம் இந்த வருஷம் முழுத்தன் என்னை நடத்தி வந்தா அவரை நான் துதிப்பேன். அவரை நான் ஸ்தோத்தரிப்பேன், அவருக்கு நான் மகிமை செலுத்துவேன், அவரை நான் கனம் பண்ணுவேன். உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, இந்த வருஷத்தில் இருந்தவர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இல்லை, மறைஞ்சு போயிட்டாங்க. அவங்களை விட நீயும் நானும் பெரியவங்களும் கிடையாது, விசேஷித்தவர்களும் கிடையாது. ஹல்லேலூயா. அநேக ஊழியர்கள் மறைந்து விட்டார்கள், ஆனால் உன்னையும் என்னையும் கர்த்தர் இதுவரைக்கும் வைத்திருக்கிறாரே, அதை நினைத்து தேவனுக்கு நன்றி என்று சொல்லு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் வருத்தத்திலே படுத்து கிடக்கிறாங்க. இந்த இப்பொழுது கூட ஜெபம் பண்ணினார். எத்தனை காரியங்கள், எத்தனை காரியங்கள், நீயும் நானும் இருப்பதற்கு காரணம் என்ன? சிந்தையுங்கள். எல்லாம் கொண்டாட்டம் 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 என்று சொல்லி கர்த்தரை மறந்து விடாதிருங்கள். தேவனுடைய சமூகத்தை அசட்டை பண்ணி விடாதிருங்க. தேவன் நடத்தி வந்த கிருபையை அலட்சியம் பண்ணி விடாதிருங்க. கொண்டாட்டம் 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 கொண்டாட்டம், நல்லது நல்லது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு மகிமை செலுத்தப்பட வேண்டும். போன வெள்ளிக்கிழமை அதை குறித்து பேசினேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியை கேட்ட உடனே அவர்கள் செய்தது எல்லாரும் என்ன தெரியுமா? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தூதர்கள் வந்தார்கள், சேனைகள் வந்து இறங்கியது, கர்த்தருக்கு மகிமை. மேய்ப்பர்கள் வந்தார்கள், கர்த்தருக்கு மகிமை. ஞானிகள் வந்தார்கள், கர்த்தருக்கு மகிமை. நாம் இந்த நாட்கள்ல என்ன செய்கிறோம்? கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோமா? கர்த்தருக்கே மகிமை செலுத்துகிறோமா? சிந்தியுங்கள். இதோ நான் உங்களுக்கு சொல்லி ஒரு இருதயத்தில் ஒரு காரியத்தை உண்டு பண்ணிட்டு போறதில்லை என்னுடைய வேலை. கர்த்தருக்கு முன்பாக இந்த வருஷம் நாம் நிற்கிற பொழுது, ஆண்டவரே இந்த வருஷத்திலே எனக்கு நன்மை செய்து, இந்த வருஷத்திலே பட்ட எல்லா கவலைகளுக்கும் கண்ணீர்களுக்கும் நீர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறீர், அதற்கு நன்றி என்று சொல்லி கடந்து செல்லுங்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீரனோடு கூட இருந்தேன். இந்த வருஷம் முழுவதும் அநேகர் நாம் சாகாதபடிக்கு தப்பிக்கொண்டது கர்த்தருடைய கிருபை. நினைத்துக் கொள்ளுங்கள், அதை நினைத்துக் கொள்ளுங்கள். வாசிக்கிற பொழுது முதல்ல வாசித்தால் நம்முடைய வாழ்வு புள்ளை போல இருக்கிறது, புள்ளை போல இருக்கிறது. இந்த வருஷம் முடிவிலே அடுத்த வருஷத்தில் தாண்டுகிற செகண்ட்ல எத்தனை பேர் மறைந்து விடுகிறார்கள் தெரியுமா? கர்த்தர் என்னையும் உன்னையும் நினைத்திருக்கிறார், அதை நினைத்துக்கொள். அந்த நாட்களை அசட்டை பண்ணி விடாதிருங்கள், அந்த நேரங்களை அசட்டை பண்ணி விடாதிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாழ்வு, அதை சரியாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான், அவ்வளவுதான். வேதம் சொல்லுகிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. நான் ஒரு பிரசங்கின்படினா நிற்க முடியாது, நான் ஒரு ஊழியக்காரன்படினா நிற்க முடியாது. அவருடைய சுத்த கிருபையினால் மாத்திரமே நாம் நிற்கிறோம், நாம் நடக்கிறோம். இந்த வருஷத்தை கர்த்தர் காண செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தருக்கு முன்பாக நின்று பரிசுத்த துதியை ஏறிடுங்கள். கர்த்தரை துதியுங்கள், நன்றி என்று சொல்லுங்கள். ஒவ்வொரு ஆராதனையிலையும் துதிங்க, 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 ஆராதிங்க, ஆராதிங்க, ஆராதிங்க. கர்த்தரை பாடுகிறது நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை பாடுகிறது நல்லது. ஹல்லேலூயா. ஆகையினாலே நம்முடைய வாய் அது பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். இந்த பாருங்க, உங்களுக்கு தெரியுமா, இந்த வருஷத்திலே நாம் எத்தனை தடவை தேவனை சமூகத்துக்கு வராமல் இருந்தோம், எத்தனை தடவை, எத்தனை தடவை நாம் வராமல் இருந்தோம் சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த போன ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்லணும்னு சொல்லி அவருக்கு இல்ல உள்ளத்துல வருது சொல்றேன் கேளுங்க. போன ஞாயிறு நாம நாம சபையில் இருக்கிற யாரும் ஒரு ஆராதனை மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லித்தான் பிரசங்கிப்போம். யாரும், எல்லாரும் ஆராதனைக்கு வர வேண்டும். வீட்டுல செத்து கிடந்தாலும் ஆராதனைக்கு வா, அப்படித்தான் நாம் சொல்லுவோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை என் அம்மாவுக்கு சரியான காய்ச்சல். நான் வீட்டுல என்ன தெரியுமா சொன்னேன், ஏழாட்டிக்கு இரம்மா, வராத, ஏழாட்டிக்கு இரு, எனக்கு தெரியும் உனக்கு ஏழாதுன்னு சொல்லி. நான் சொல்லிவிட்டு எனக்குள்ள சிந்தனை ஓடியது என்ன தெரியுமா, நான் மற்றவர்களுக்கு என்ன சொல்லுவோம் தெரியுமா, நீ வர வேண்டும். இன்றைக்கு நான் சொல்றேன், எல்லாரும் வந்தே ஆக வேண்டும். காய்ச்சலா இருக்கட்டுக்கும், வருத்தமா இருக்கட்டுக்கும், நோயா இருக்கட்டுக்கும், ஆனா நான் சொன்னதை உள்ளபடி சொல்லுகிறேன். நான் சொன்ன வர தேவையில்லை, இல்ல நான் வாரேன். ஹல்லேலூயா. ஆகையினால நாம் இதுவரைக்கும் எத்தனை ஆராதனை தேவ சமூகத்துல அலட்சியப்படுத்தி வீட்டுல நின்றோம் என்பது நமக்கு தான் தெரியும், நமக்கு தான் தெரியும், நமக்கு தான் தெரியும். ஆனாலும் தேவனங்கள் மீது கிருபை கொண்டு இந்த வருஷத்தை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. திருப்பிக்கொள்ளுங்கள் எபேசியர் 4வது அதிகாரம். ஒரு சில காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். எபேசியர் 4வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க.
அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்களை களைந்து அவனவன் புறருடனே மெய்ய பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. பிசாசுக்கு இடங்கூடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோசனம் உண்டாகும்படி
நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கிடவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்கப்பா. நான் இதை வருகிற பொழுது வாசித்து விட்டு செஞ்சேன். இதை சொன்னா எல்லாரும் வழியே சூரியத்தை தான் பார்ப்பாங்க. எங்கப்பா இங்க சூரியன் இருக்குது, சூரியனை காணவில்லை. கோபம் கொண்டாலும் என்ன செய்யாதீங்க, பாவம் செய்யாதீங்கப்பா. தேவனுக்கு முன்பாக நிக்கிற நாம் எப்பொழுதும் பரிசுத்தத்தோடு அவர்களுக்கு முன்பாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 27வது வசனத்தை திருப்பி வாசிங்க.
நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய
கடவுள்.
விசாசுக்கு இடங்கூடாமலும் இருங்கள்.
நாங்கள் கோபம் கொண்டு பாவம் செய்கிறதுல நடக்கிறது என்ன தெரியுமா? நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். அதான் ரகசியம். நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே பிசாசுக்கு இடம் கொடாதீங்கப்பா. இந்த வருஷத்துல நாம் நடந்து வந்த நாட்கள்ல பிசாசுக்கு எத்தனை தடவை நாம் இடம் கொடுத்திருக்கிறோம் தெரியுமா? சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு தெரியும் பாருங்க, எத்தனை தடவை தெரியுமா? பிசாசு சந்தோஷப்பட்ட நாட்கள் உன் நிமித்தமும் என் நிமித்தமும் எத்தனை தெரியுமா? ஹல்லேலூயா. ஆகையினால வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே திருடுகிறவன் இனி திருடாமலும், வசன வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க.
திருடுகிறவன் இனி திருடாமலும் திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன்.
அடுத்த வாசிங்க.
கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தானே இது, அங்கீகரிக்கிறீங்களா? கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படவே வேண்டாம் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உள்ளத்தோடும் நல்ல எண்ணத்தோடும் உங்களிடத்தில் நான் வேண்டிக் கொள்ளுகிறது என்னவெனில், இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே பேசக்கூடாத விதத்திலே பேசாதீங்க. அவைகள் மிகவும் துக்கமானவைகள். கர்த்தருக்குள்ளே தேவ சமூகத்திலிருந்து தேவனுடைய ஊழியக்காரனாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவெனில், பேசக்கூடாத விதத்தில் பேசாதீங்க. நீ அப்படி பேசுகிறதுனாலே ஒன்று நடக்கிறது நிச்சயம் என்னவெனில், நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். அது பரிசுத்தமானவைகள் அல்ல. ஹல்லேலூயா. தெரிந்தோ தெரியாமலோ ஆனால் நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறனாம் கெட்ட வார்த்தைகள் ஒன்று நம் வாயிலே இருந்து புறப்படாதிருப்பதாக. கடந்த நாட்களிலே நான் ஒரு மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு சிலர் என்னோடு பழகாதவர்களோடு பழக வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. போயிருந்து பழகின பொழுது அவருடைய வார்த்தைகள் எனக்கு பிடிக்கல, அவருடைய பேச்சுகள் எனக்கு பிடிக்கல. நான் அவர்களுக்கு ஊரிய இடத்துல போய் கூப்பிட்டு சொன்னேன், இங்க வாருங்க, அவங்க சொல்லுங்க, இப்படி எல்லாம் சும்மா நின்று பேச வேணாம்னு சொல்லி சொல்லுங்க. அவங்க சேர்த்துக்கு வர்றவங்க கிடையாது. ஆனாலும் எனக்கு அது தகுதியாக, எனக்கு அது ஏற்றதாக இருக்கல, அதனால நான் கூப்பிட்டு சொன்னேன், இப்படி பேசாதீங்க. ஹல்லேலூயா. அது கேட்பதற்கு நமக்கு கஷ்டம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சோத்திரம், நான் இன்று வரைக்கும் சேர்த்துக்கிள்ளியே இருக்கிறதுக்கு. வெளியில வாழ்ந்திருந்தா நம்ம காது இன்றைக்கு ரத்தம் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்டவருக்கு சோத்திரம், நம்ம சேர்ச்சுக்குள்ளேயே இருக்கிறதற்கு. சேர்ச்சை விட்டு வெளியிலேயே போக கூடாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆகையினாலே நீங்க பிசாசுக்கு இடம் கூடாதீங்க. ஹல்லேலூயா. எதையும் நாம் சிந்திக்க வேண்டும். போதகர் அடிக்கடி சொல்ற வார்த்தை, சில வார்த்தைகள் என் உள்ளத்தில் இருக்கிறது என்ன தெரியுமா? உன்னை பேசுவதற்கு முன்பதாக அதை நாம்
சிந்திக்க வேண்டும். அவங்களை பேசுவதற்கு முன்பதாக அதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நான் இதை பேசுவதற்கு முதல்ல தூக்கி நேற்று நினைக்கிறேன் இல்லையா, ஆண்டவரே நான் பேசுவதில் இருக்கிற நன்மை என்ன அதை கண்டுபிடிக்க வேண்டும், நான் பேசுவதில் இருக்கிற தீமை என்ன அதையும் கண்டுபிடிக்க வேண்டும். வழங்குறதா, ஒன்றையே சிந்தித்து பேசினால் மற்ற பக்கம் கஷ்டமாகத்தான் முடியும். ஹல்லேலூயா. ஆகையினாலே வேதம் என்ன சொல்லுகிறது, நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கும் வண்ணமாக கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயில் இருந்து புறப்படாது இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணக்க வார்த்தைகள் கொண்டு வந்தபடினால நான் முடிச்சிடுறேன் கொஞ்சத்துல. ஆகையினால எனக்கு சரியான துக்கம் என்ன தெரியுமா, சரியான துக்கம் என்ன தெரியுமா, நாம பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோமே, நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோமே. 30வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்க, நான் கடந்து போக விரும்புறேன்.
கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்.
நல்ல வார்த்தைகளை பேசுங்க, அதுவும் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமாம், அது பக்தியை உண்டு பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, பக்தியை உண்டு பண்ண வேண்டும். ஒரு மனுஷனோடு நாம் பேசுகிற பொழுது அவன் தேவனோடு இணைய வேண்டும், தேவனை சாய்ந்து கொள்ள வேண்டும், தேவனை அவன் இன்னும் துதிக்க வேண்டும், இன்னும் தேவனுக்கு அவன் மகிமை செலுத்த வேண்டும். அது பேச்சாக இருக்கணும், மற்றவர்களுக்கு பிரயோசனம் உண்டாக பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருவர்களை பார்த்து நல்லா வாழ்த்துங்க, பின்னுக்கு வார அந்த காரியங்களுக்கு இல்லையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்னுடைய வாயில எல்லாவற்றையும் என் வார்த்தையில வைத்திருக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, ஆண்டவரே ஆண்டவரே, நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன், திரும்பவும் சொல்றேன், என்னை விட மற்றவர்களை ஆசீர்வதிங்கப்பா. பலருக்கு நான் அப்படித்தான் சொல்லி ஜபம் பண்ணியிருக்கிறேன், நீங்க கேட்டிருந்தா ஆண்டவருக்கு சோத்திரம். என்னை விட மற்றவர்களை என்ன செய்யுங்க, நல்லா ஆசீர்வதிங்கப்பா. இந்த தேசத்துல அவங்க நல்லா இருக்கட்டும், பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. எந்த விதத்துல பிசாசு வருவான், வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற நாள். இன்னைக்கு நாம கிறிஸ்துமஸ்ல இருக்கிறோம், ஆனா பிசாசு கிறிஸ்துமஸ் தான் கொண்டாடுறான், பிசாசு யாரையும் வஞ்சிக்கலாம்னு சொல்லி தெரியறான், விளங்குறதா. ஆகையினாலே பிசாசுக்கு இடம் கூடாதீங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க, அப்படி தொடர்ந்து,
அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையா பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
பரிசுத்த ஆவியை என்ன செய்யாதிருங்க, என்னோடத்தில் சொல்லப்படுது, கருத்தின் ஆவியை அவித்து போடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ளே தேவ ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நினைத்து புரிந்து வாழுங்க. அவர் பரிசுத்தர், அவர் நமக்குள்ளே இருக்கிறார், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகையினாலே அசுத்தமானது ஒன்றையும் பேசாதிருங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்பட்ட நாளுக்கு முத்திரையாக கொடுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதீங்கப்பா. உங்களுக்கு தெரியுமா, பழைய பாட்டுல பலரிடத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் விலகினார், அவங்களுக்கே தெரிய. ஒரு சிலருக்கு ஆண்டவர் சொல்லிட்டே போனார், ஒரு சிலருக்கு சொல்லவே விளங்குறதா. ஆண்டவருடைய பாதத்துல தாழ்மையோடும் நல்லெண்ணத்தோடும் உங்களிடத்திலே நான் கேட்கிறது என்னவென, கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. சில காரியங்களை பார்க்கிற பொழுது ஊழியம் செய்கிற நமக்கே கவலையா இருக்கு. ஒருவரோடு ஒருவர் நடந்து கொள்ளுகிற விதங்கள் நமக்குள்ள வைத்துக் கொண்டு தேவ சமூகத்திலே தேவ ஊழியர்கள் விடுகிற கண்ணீர்களுக்கு கர்த்தர் உங்களை விசாரிப்பார் என்பதை மறந்து விடாதீங்க. 31வது வசனத்திலிருந்து வாசிங்க.
சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது,
நீங்க கடவது.
ஒருவர் ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.
இதெல்லாம் வசனமே இல்லையா, எல்லாருடைய பைபிள்லயும் இருக்கிறது தானே வாசிக்கிறேன். இதெல்லாம் நீங்க ஒருவரும் வாசிச்சதே இல்லையா, இதுவரைக்கும் வாசிச்சதே இல்லையா, வாசிச்சது தானே. ஆனா நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். இன்னைக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, கர்த்தருக்கு இடம் கொடுங்கள் என்ற பொழுது நமக்கு கஷ்டமாக இருக்குது. தேவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கப்பா, கொஞ்சம் வளைஞ்சு கொடுங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க, தேவன் தானே விடுங்க. அதே ஆனா பிசாசுக்கு அவன் கேட்காமலே இடம் கொடுக்கிறான், அவன் கேட்காமலே இடம் கொடுக்கிறான், இந்த வா வா என்று சொல்லி பிசாசுக்கு நாம இடம் கொடுக்கிறோம். சீக்கிரம் முடிக்க விரும்புகிறேன், சீக்கிரம் வாசிங்க. யாக்கோப்பு 3வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிங்கள். யாக்கோப்பு 3வது அதிகாரம்.
அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலேயே சபிக்கிறோம், துதித்தலும் சபித்ததிலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது.
என் சகோதரரே,
அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது.
என் சகோதரரே, நீங்கள் அப்படி இருத்தல் ஆகாது. அது தகுதியற்றது, அது ஏற்றது அல்ல. துதியும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படலாமா? ஹல்லேலூயா! கர்த்தரை துதிக்கிற நான், தேவனை துதிக்கிற நான், அவருக்கு மகிமை செலுத்துகிற நான் பேசுகிற வார்த்தைகளை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருங்க. என் சகோதரர்களே, திரும்பவும் சொல்றேன், என் சகோதரர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க, தேடி வாசிங்க. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! தேவனை நல்ல உங்களுக்கு தெரியுமா, நாம எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா? ஆசீர்வதிப்பதற்கு. எதுக்கு? மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கு. ஆண்டவர் சொன்னா, நீ எவரை ஆசீர்வதிக்கிறியோ அவங்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா! நீ அழைக்கப்பட்டது எதுக்கு தெரியுமா? மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கு. நல்லா ஆசீர்வதிங்க. இந்த காலகட்டத்தில், இந்த நாட்களிலே ஒவ்வொருவரையும் பார்த்து, சபைக்குள்ள இருக்கிறவங்களையும் சரி இல்லாதவங்களையும் சரி பார்த்து சொல்லுங்க, என்ன தெரியுமா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லா ஆசீர்வதிக்கமாப்பா. ஐயா, நான் கடந்த நாள்ல சில காரியங்களை யோசித்தேன். வெட்டைத்தனவியாக நாம் ஒருவரை ஆசீர்வதிக்க பழகிவிட்டால் மற்றது எல்லாமே லேசாக மாறிவிடும். உங்களுக்கு தெரியுமா, அது உள்ளுக்கே வச்சுக்கொண்டு ஆசீர்வதிக்கிற மாதிரி இருந்தது வையுங்க, அது நமக்கு இடம் கொடுக்காது. ஆனா திட்டமா, பிரதர் சிஸ்டர் இங்க வாங்க, உங்களை ஆண்டவர் வல்லமையாய் ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லுங்க, சொல்லுங்க. இன்னைக்கு என்னவோ தெரியல, இந்த பிரதர் அதுல இருந்து தட்டினாரு. நான் என்னன்னு சொல்லி கேட்டேன். அவர் என்ன தெரியுமா சொன்னார், நீ நல்லா இருப்பாய்ந்தார். ஆறாவது நேரத்துல ஏன் தட்டினாருன்னு எனக்கும் தெரியாது, நான் அவரை பார்த்து ஏன் கேட்டேன்னு எனக்கும் தெரியாது. நான் கேட்டேன், என்ன பிரதர்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீ நல்லா இருப்பாய், நீ நல்லா இருப்பாய். நான் கேட்டேன், என்னப்பா இது, ஆறாவது நேரத்துல நான் இருந்தேன், நல்லா இருப்பாய், நல்லது. ஆகையினால என்ன செய்யுங்க, மற்றவர்களை பார்த்து ஆசீர்வதிங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க சுகமா இருப்பீங்க, உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கும். நீ அழைக்கப்பட்டது அதற்குத்தான் நீ ஒழிய, வேற எதுக்கும் அல்ல. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆகையினாலே கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கணும். துதிக்கிற எங்களுக்குள்ள இருந்து வரக்கூடாத வார்த்தைகள் வரக்கூடாது என்பது வேதத்தின் வார்த்தைகள், தேவனுடைய வசனங்கள். ஆகையினாலே அவைகளை கவனித்து நடவுங்க, அவைகளை கவனித்து நடவுங்க. ஹல்லேலூயா! வேதமே வெளிச்சம். வேதத்தை எடுத்து வச்சு ஒவ்வொன்றாக பார்த்து நடவுங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த காலகட்டத்தில் நான் அதை கொண்டு வர்றேன். இந்த முஸ்லீம்கள் இருக்காங்க பாருங்க, இந்த ரமடான் டைம்ல அவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் இருக்கிறது, என்ன தெரியுமா பழக்கம் இருக்கிறது, என்ன தெரியுமா, அந்த ரமடான் முடிந்த நாட்டிலே அவர்கள் ஒரு ஆட்டை அடித்து அதை பலருக்கு பங்கிட வேண்டும், ஏழைகளுக்கு பங்கிட வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, அவர்கள் செய்கிற காரியம் என்னவெனில், யாரோடு எல்லாம் அவர்களுக்கு முரண்பாடு இருக்கிறதோ, யாரோடு எல்லாம் அவர்களுக்கு கசப்பு இருக்கோ, அவர்களை வீடுக்கு அவர்கள் தேடி போக வேண்டும். நான் பல முஸ்லீம் மக்களோடு வேலை செய்திருக்கிறேன். நான் கேட்டு சில காரியங்களை தெரிந்து கொண்டு அவங்கள்ட்ட போய், அதாவது அவங்களோட வயதின் ரீதியிலே அவங்க கடந்து போய் அவர்கள் இவர்களை வாழ்த்தி அவர்களை ஆசீர்வதித்து அவங்களோட வீட்டில் சாப்பாடு கொடுத்து நடத்துற நாட்கள் அந்த நாட்களாக இருக்கும் அவர்களுக்கு வழங்குறதா. ஆனா கர்த்தரை தெரிந்து கொண்ட நாம், தேவனை அறிந்த நாம், தேவனுக்கு ஆராதனை செய்கிற நாம், நம்முடைய வாயில் இருந்து கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் வராதிருப்பதாக. வந்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். நீ நல்லா இருங்கப்பா, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதனால முடிஞ்ச உடனே உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு மாத்திரம் போய் சொல்லாதீங்க. விளங்குறதா? எனக்கு பழக்கமா இருக்கிறவங்ககிட்ட போய், பிரதர் நீங்க நல்லா இருப்பீங்க, சிஸ்டர் நீங்க நல்லா இருப்பீங்க, பிரதர் நீங்க நல்லா இருப்பீங்க என்று சொல்றது இல்லை. எல்லாரையும் கர்த்தருக்குள்ளே பார்த்து என்ன சொல்லணும் தெரியுமா? ஆண்டவர் உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பாராக. இதெல்லாம் அநேக காரியங்கள் இந்த வருஷத்தின் ரெண்டு நாளோடு போய் விடுகிறது. வருஷம் பிறந்த உடனே ஓகே பிரதர், இந்த வருஷத்துல உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பலமாய் நடத்துவார், ஆசீர்வதிக்கிறதுக்கு பிள்ளைகள் நல்லா இருப்பா. இல்ல, அனுதினமும் ஒருவரை பார்த்து நீங்க நல்லா இருங்கன்னு சொல்லி சொல்லுங்கப்பா. அது கர்த்தருக்கு முன்பாக ஏற்றதும் கர்த்தர் மகிமைப்படுகிற ஒரு காரியமா இருக்கும் என்பதை மறக்காதீங்க. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆகையினாலே துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடாது. மற்றவர்களை பார்த்து தகாத விதத்துல பேசாதீங்க. நல்லெண்ணத்தோடு பேசுறேன், ஆண்டவருக்கு முன்பாக நின்று பேசுறேன், உங்களுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொல்லி பேசுறேன். நல்லா கேளுங்க, மற்றவர்களை பார்த்து தகாத விதத்துல யாரும் பேசாதிருங்க. அது வளர்ச்சியின் அறிகுறி அல்ல. ஒரு மனுஷன் தேவனுக்குள்ளே வளர்ந்ததின் அறிகுறி கிடையாது. ஆகையினாலே கட்டருக்குள்ளே அவர்களை பார்த்து யாராக இருந்தாலும் ஆசீர்வதிங்க, நல்லா இருப்பீங்க, சுகமாக இருப்பீங்க என்று சொல்லி அவர்களை வாழ்த்துங்க. அது அந்த நபருக்கு ரம்யமாக இருக்கும். உங்களை ஒருவர் வாழ்த்துக்கிற பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கிறது? இவன் ஏன் வாழ்த்தினா என்று சொல்லி சொல்லுவீங்களா? இல்ல, நல்லா இருக்குது இல்லையா? சிஸ்டர் என்ன வாழ்த்தினீங்க, பிரதர் என்ன வாழ்த்தினீங்க, எனக்கு சுகத்தை விரும்பினீங்க, எனக்கு ஆசீர்வாதத்தை விரும்பினீங்கன்னு சொன்னா எங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அதே வண்ணமாய் மற்றவர்களை பார்த்து சொல்லுங்க, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நல்லா கொண்டாடுங்கப்பா, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சேர்ந்து சுகமாக இருங்க. ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் துதிக்கிற தேவனை துதிக்கிற நாம் நம்முடைய வாயிலிருந்து வருகிறதெல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி நான் வசனத்துக்கு இன்னும் ஒரு காரியம், இந்த ஒட்டை வந்து என் கிறிஸ்தவ வாழ்க்கையில கனனால என்னோட பயணம் செய்கிறது. இந்த ஒட்டை, இந்த பேப்பர் ஏன் என்னோட பயணம் செய்யுதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. யாரு எனக்கு அடிச்சு தந்தாங்களோன்னு தெரியாது. அது ஒரு பக்கத்தால அது பிஞ்சிட்டே போகுது பாருங்க, ஏதோ கீ போகுது இல்லையா, இதுல என்ன இருக்குன்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க இல்லையா? ஹல்லேலூயா. உங்க நன்மைக்காக சில காரியங்களை நான் சொல்லி கடந்து செல்றேன். ஹல்லேலூயா. யார் தந்தான்னு சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது. பல காலமா என்னோட இருக்குது. ஹல்லேலூயா. இருக்கட்டும், எனக்கு ஆசீர்வாதத்துக்கு அது இருக்கட்டும், உங்களுக்கு இருக்கோ இல்லையோ இல்லையா. அதுல எழுதியிருக்கிற முதல் பக்கம் என்ன தெரியுமா? கோபமாய் நீங்க பேசினீங்கன்னு சொன்னா நீங்க குணத்தை இழந்துருவீங்களா? ஹல்லேலூயா. கோபமாக பேசுகிறது நடக்கிறது என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் ஒன்றும் வராது. மற்றவங்க உங்களை வந்து பார்த்து சொல்ல போறது இல்லை, பிரதர் நீங்க கோபமா பேசினீங்க, சிஸ்டர் நீங்க கோபமா பேசினீங்க என்று ஒருத்தரும் சொல்ல போறதே கிடையாது. சொல்றதெல்லாம் என்ன தெரியுமா? அந்த சிஸ்டர், அந்த பிரதர் ஒரே கோபமா இருக்கிறாரு, அவ்வளவுதான். இதுக்கு இந்த பாருங்க, இதுக்கு வசனங்கள் எல்லாம் தேடி எடுக்க முடியாது, நல்லா இருக்கிறது. அதனால வாசிக்கும் என்ன, கோபமாய் பேசினால் குணத்தை இழந்துருவீங்க. காலகாலமாக காலகாலமாக பிரதர் நீங்க நல்ல குணமுள்ள பிரதர், சிஸ்டர் நீங்க நல்ல குணமுள்ள சிஸ்டர், ஒரே கோபம் உன் வாழ்க்கையை உடைத்து விடும், உடைத்து விடும். ஹல்லேலூயா. உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நாங்க இத்தனை வருஷம் ஓடினாலும், இத்தனை வருஷம் ஊழியம் செய்தாலும், விளங்குறதா, 20 வருஷம் 50 வருஷம் 40 வருஷம் சொல்லி வைங்கள, நாங்க கத்தருக்குள்ள ஓடுறோம், ஊழியம் செய்கிறோம், வாழ்றோம். ஆனா இன்றைக்கு நான் ஒரு புள்ளையை செய்தாலும் இந்த வருஷங்கள் எல்லாம் சேர்க்கப்படவே மாட்டேன். தெரியுமா உங்களுக்கு? யாராவது வந்து சொல்லுவாங்களா, ஓ தாசன்ற 40 வருஷமாக இருக்கிறாரு சேச்சில், அப்படி செய்தாரு இப்படி செய்தாரு பரவாயில்ல என்று சொல்ல போறாங்களா? இல்ல, இல்லவே இல்ல. தாசன் பிரதர் கோபம் கொண்டா தாசனும் பிரதரும் கோபம் தான், வழங்குறதா. ஆகையினாலே இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, கோபமாய் பேசினால் நீங்க குணத்தை இழந்துருவீங்க. ஹல்லேலூயா. யாருக்கு? ஒருத்தருக்குமே நீங்க கோபமாய் பேச விருப்பம் இல்லைன்னு தெரியும். கோபம்ன்றது அப்பப்போ வருகிறது. அதனாலதான் முதலில் நாங்க வாசிச்ச என்ன தெரியுமா? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. கோபம் கொண்டாலும் என்ன செய்யாதீங்க? பாவம் செய்யாதீங்க. ஏன் தெரியுமா? துக்கப்படுகிற ஒருவர் இருக்கிறார், அது ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் துக்கப்படுவார். உனக்கு விருப்பமா? உனக்கு விருப்பமா? தேவன் துக்கப்படுகிறது உனக்கு விருப்பமா? பரவாயில்லை. ரெண்டாவது, அதிகமாய் பேசினால் அமைதியை இழப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகமாக பேசுகிறபடினால மோசேயை குறித்து இதை பேசுங்க, மோசேயை போல அமைதியான ஒரு மனுஷன் இந்த பூமியில கிடைக்கவே கிடையாது. ஆண்டவர் சொன்னார், மோசே தேவனுடைய மனுஷன், அவருக்கு பேசவும் தெரியாது ஒழுங்க, கதைக்கவும் தெரியாது ஒழுங்க, ஆனால் தேவனுடைய கரத்திலே வல்லமையாக பாவிக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு விடுதலை கொண்டு வந்த ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. தேவசமூகத்தில் இருந்த மனுஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அடிக்கடி நான் சொல்லுகிற வார்த்தை, அநேக தடவைகளில் ஊழியக்காரர்கள் ஏன் பேசாமல் இருக்கிறார்கள் சொல்லி நீங்க கேட்கறதே கிடையாது. அதுக்கெல்லாம் காரணம் இருக்கும், நேரங்கள் இருக்கும், எல்லாம் இருக்கிறது. ஆகையினாலே அதிகமாய் பேசினால் அமைதியை நாம் இழந்து விடுவோம், நமக்கு தான் அது சஞ்சரமாய் மாறிவிடும். அடுத்தது, வேகமாய் பேசினால் அர்த்தத்தை இழந்து விடுவோம். ஹல்லேலூயா. கடகடன்னு பேசுவோம், ஆனா அர்த்தம் இல்லாமல் இருக்கு. கருத்தாய் நாம் பேச கத்துக்கொள்ள வேண்டும். விளங்குறதா? நான் இந்த பேச்சு வாய்ந்தபடினால் இதை குறித்து வாசிக்கிறேன், எல்லாவிட்டா இது எனக்கு அது அதோட சேர்க்க தேவையில்லை. ஆனா இது நல்ல காரியங்கள் எழுதியிருக்கிறாங்க. இதை விட இன்னும் சில காரியங்கள் நம்முடைய தேசத்துக்கு, தேசம் நாவை குறித்து எப்படி எழுதியிருக்கிறார்கள் சொல்லி பார்த்தேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இல்லையா? ஹல்லேலூயா. ஆகையினால் எங்க பாத்தீங்கன்னா, வேகமாய் பேசுதல், கடகடந்து பேசுவார்கள், ஆனால் அர்த்தம் இல்லாமல் இருக்கும், பொருள் இல்லாமல் இருக்கும். அப்படி பேசாதீங்க. ஹல்லேலூயா. வெட்டியாய் பேசினால் வேலையை இழப்பாய். நல்ல ஒரு வார்த்தை எனக்கு பிடிச்சது, என்று நான் வேலை செய்யற இடங்களில் இப்படி அனுப்பி பேசுவார். சில பேர் வேலையே செய்ய மாட்டார்கள், பேசுவார்கள், கலகலகலன்னு பேசுவார்கள். நாங்க என்ன செய்வோம், முடிவு என்ன செய்வோம் தெரியுமா? இவருக்கு பெத்ராக் முடிவு விட்டு இவருக்கு வேலை இல்லை, இவருக்கு நாங்க வேலை கொடுக்க முடியாது. இவர் சும்மா பேசிக்கொண்டிருக்கிற வேலை செய்யறாரு இல்லையா? ஆகினால இல்ல, நாம எல்லாருக்கும் பெத்ராக் வந்த உடனே எல்லாருக்கும் பெத்ராக் 6 மாசம், 1 வருஷம், 6 மாசம் என்று சொல்லி என்ன செய்வோம், பல காரியத்தை நாம செய்து விடுவோம் இல்லையா? ஆனால் சில நாட்கள் போனதுக்கு பிறகு என்ன செய்வோம், ஓகே இந்த ஆள் என்ன செய்யறாரு, வேலை செய்கிறாரா இல்லாட்ட வட்டியா இருக்கிறாரா, வட்டியா இருக்கிறாரா, இவருக்கு வேலை இல்லை, நாம் அதை முடிவு செய்திருப்போம். ஹல்லேலூயா. ஆகையினாலே வெட்டியாய் பேசினால் வேலையை இழந்து விடுவாய். அடுத்தது சிந்தித்து பேசினால் சிறப்போடு இருப்பாய். எனக்கு இது பிடிச்சது, சிந்தித்து பேச வேண்டும் எதையும். ஹல்லேலூயா. அது சிறப்பாய் இருக்கு நமக்கு. ஹல்லேலூயா. சிந்தித்து பேசுங்க, எதையும் சிந்திங்க. நாம பேசுவதற்கு முன்பதாக எதை பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், அவருடைய ஆசீர்வாதம் என்ன, அவருடைய நஷ்டம் என்ன, அதனால வருகிற உபத்திரவம் என்ன சொல்லி சிந்தித்து பேசினா நாங்க சிறப்போட இருப்போம் பாரு. ஹல்லேலூயா. சில பேர் பேசிவிட்டு என்ன சொல்லுவார்கள், ஐயோ பேசிட்டேன், மறந்து போய் பேசிட்டேன், கோபத்துல பேசிட்டேன், அப்படி செய்துட்டேன். ஆனா அதுல ஒரு பிரயோசனம் இல்ல, நடந்துருச்சுது, அதுல ஒரு பிரயோசனம் இல்ல. அதனாலதான் வேதம் என்ன சொல்லுகிறது, நாம் பேசுவதற்கு தாமதமாக இருக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேசிவிடலாம், ஆனால் தாமதத்தோடு பேசி, ஆனா கேட்கறதுக்கு தீவிரமா இருங்க, கேட்கறதுக்கு தீவிரமா இருங்க, ஆனா பேசுவதற்கு தாமதமாக பொறுமையாக இருங்க என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையினாலே நம் வாயிலிருந்து வருவது எல்லாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். கடைசியாக இதில் எழுதப்பட்ட ஒரு காரியத்தை வாசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது, என்ன தெரியுமா, சிரிப்போ சிரித்து பேசினால் அன்போடு இருப்பாய். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சது பாருங்க, சிரித்து பேசினால், எனக்கு சிரிச்சு எல்லாரோடும் சிரித்து பேசுறது கஷ்டமா இருக்கும், ஆனால் சிரித்து பேசினா என்ன செய்யும் தெரியுமா, அது எல்லாரோடும் அன்பாக இருப்பதற்கு உதவி செய்யுமாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் இது இருந்தா எல்லாரும் சிரிங்கன்னு சொல்லி சிரிப்பிக்கலாம் பாருங்க. நீங்க எல்லாம் எப்படி சிரிப்பீங்க, சிலருக்கு சிரிச்சு சிலருக்கு சிரிப்பே மறந்து போயிட்டு பாருங்க, எப்படி சிரிக்கிறேன்னு சொல்லி தெரியாது. சிரிங்கன்னு சொல்லிச்சுன்னா முழிச்சிட்டு இருப்பாங்க, சிரிங்கன்னு சொல்லிச்சுன்னா முழிச்சிட்டு இருப்பாங்க, சிரிங்கன்னு சொல்லலாம் முழிச்சிட்டு இருப்பாங்க. சிரித்து பேசுங்க. ஹல்லேலூயா. அதுல நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும். ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா, பரிசுத்தமுள்ள ஒரு வாயோடு ஒரு நாக்கோடு தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறது நம்முடைய பரிசுத்த வாழ்வுக்கு மேன்மையானது. இதை நான் பார்க்கிற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குறித்து நான் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திலே மௌனமாக இருந்தார், பேசாமல் இருந்தார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டது என்ன சொல்லப்படுகிறது, அவர் அடிக்கப்பட கொண்டு போகிற ஆட்டை போல பேசாமல் இருந்தார், பேசாமல் இருந்தார். ஏன்னு தெரியுமா, ஏன்னு தெரியுமா, அவர் பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும், தேவனுடைய விருப்பத்தை நான் செய்ய வேண்டும். அவர் பேசி விட்டு இருந்தா எல்லாம் போயிருக்கும், விளங்கிச்சுதா? தன்னுடைய சீசர்ல பார்த்து பேசி இருக்கலாம், இல்லாட்டா விசாசு சோதிக்க வந்த நேரம் ஏதாவது பேசி இருக்கலாம், ஆனா ஒன்றுமே அவர் செய்யல. அவர் என்ன செய்தார் தெரியுமா, பிதாவின் சித்தம். அடுத்தது என்ன, பிதாவின் சித்தம். நீ பேசுறியா, ஓகே பேசிட்டு, அடுத்தது பிதாவின் சித்தம். அடுத்தது என்ன, பிதாவின் சித்தம். அதை ஏசு சிந்தித்து கொண்டிருந்தபடினால சிலுவையின் முடிவு பரியந்தம் அவர் பேசாமல் இருந்து, அதை விட இயேசுவை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்தி கேட்டாங்க என்ன தெரியுமா, வாங்க வாங்க சொல்லு சொல்லு என்ன தெரியுமா எழுதப்பட்டிருக்கு, அவர் பேசாமல் இருந்தாரப்பா. ஹல்லேலூயா. பேசாம இருக்கிறதுலயும் ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் பேசாமத்தான் இருக்கணும்னு சொல்லி நான் பேசவில்லை, ஆனால் நான் எனக்கு முடிந்த அளவுக்கு நான் பேசாம இருக்க விரும்புகிறேன் கர்த்தருக்குள்ளே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னு சொல்லிச்சுனால் முதலாவது நாம் நம்மளை பார்க்க வேண்டும், நம்முடைய வாழ்விலே கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய துதிபலி கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும், அதற்கு பிற்பாடு நாம் மற்றவர்களை கர்த்தருக்குள்ளே ஏற்ற விதத்தில் நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினாலே முடியுமான அளவுக்கு நாம் என்ன செய்கிறோம், கர்த்தருக்குள்ளே நாம் பேசாமல் இருந்து கர்த்தருக்கு நாம் எல்லாவற்றையும் தெரியப்படுத்துவதற்கு விரும்புகிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூட அவருக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த நாவு குறித்து நீங்க யாக்கோபுல பாத்தீங்கன்னா அதை குறித்து பெருசு பெருசா சொல்லப்படுது, கணக்கு கணக்கு சொல்லப்படுது, நெருப்பு அது இதுன்னு சொல்லி சொல்லப்படுது. நம்ம எல்லாரும் வாசிச்சது தானே, நம்ம எல்லாரும் வாசிச்சது தானே. கருப்பொருள் என்ன வேணும்? நமக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்கப்பா. உங்களை நான் வேண்டி கேட்டிக் கொள்ற காரியம் என்னவெனில், இந்த காலகட்டத்தில், இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே, இந்த புது வருஷ நாட்களிலே, கர்த்தருக்குள்ளே எல்லாரும் சந்தோஷமாகிறீங்க, எல்லாரும் மகிழ்ச்சியாகிறீங்க, எல்லாரும் தேவனுக்கு மகிமை செலுத்துங்க, எல்லாரும் தேவனுக்கு கனத்தை செலுத்துங்க. நீர் வந்ததுக்கு நன்றி என்று சொல்லுங்க, என்னை ரட்சித்ததுக்கு நன்றி என்று சொல்லுங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்தில் அங்க தெரியப்படுத்துறோம் சொல்லி ஒரு பரிசுத்த ஆராதனை நாம் தேவனுக்கு ஏறெடுக்க வேண்டியது மிகவும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே ஏசாயா தீர்க்கதரிசி புலம்பியது போல ஆண்டவரே என்னை தொட்டர்லங்கப்பா, என்னை தொட்டர்லங்க. ஹல்லேலூயா. அனுதினமும் தேவன் எங்களை தொட வேண்டும் என்று சொல்லி விரும்புங்க. தேவன் என்னை தொட வேண்டும், என்னை தொட வேண்டும். அவர் தொட்டுட்டா என் வாழ்க்கையே மாறிடும் தெரியுமா? தேவன் வந்து இன்னைக்கு உங்களை தொட்டாரண்டு வையுங்க, இன்னைக்கு இப்பொழுது இப்ப தொட்டாரண்டு வையுங்க. நீங்க சொல்லுவீங்களா, நான் இவ்வளவு நாளும் இருந்த மாதிரியே தான் இருப்பேன் சொல்லி சொல்லுவீங்களா? சான்ஸே இல்ல. ஏசாயா தீர்க்கதரிசியும் அவ்வளவு நாள் இருந்தது போல இருக்கவே இல்லை, முழுவதும் மாறினார். என்ன சின்ன தெரியுமா, நீர் எங்க சொல்லுகிறீரோ அங்க போறேன், நீர் அனுப்ப போடுற நான் அங்க வாரேன் அந்த உங்களோட. ஆகையினாலே தேவன் தொட்டால் நம்முடைய வாழ்விலே ஆட்டோமேட்டிக்காகவே மாறுதல் உருவாகிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் என்ன தேவனுக்கு முன்பாக நாம் நிக்கிறோம், ஹல்லேலூயா, மற்றவர்களை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவர்கள் நல்லா இருங்க, இங்க பாருங்க, பாருங்க, நமக்கு கஷ்டம் இருந்தாலும் மற்றவர்களை ஆசீர்வதிங்க, அதுவே தேவ வளர்ச்சி. ஹல்லேலூயா. நமக்கு கஷ்டம் இருந்தாலும் மற்றவர்களை ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. கேட்கறதோட மாத்திரம் விட்டு விடாதீங்க, தயவு செய்து. அதுக்கு நான் பேசவே இல்லை, செய்யுங்க, செயல்படுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் ஆரம்பிக்கிறது, வருஷம் வருகிறது, உங்கள் வீடுகளுக்கு தெரிந்தவர்களை வர சொல்லுங்க, நல்லா அவர்களோட சம்பாஷித்து சாப்பிடுங்க, அவளுக்கு தண்ணி வண்ணி கொடுங்க, நீங்க கூப்பிடுங்க, அவங்களுக்கு கூப்பிடுங்க, இவங்களை கூப்பிடுங்க, நல்லா நல்ல நாட்களை செலவழிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்பட்டால் போதும், தேவன் மகிமைப்பட்டால் போதும். ஹல்லேலூயா. வேற ஒன்றுமே தேவையில்லை. ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் இந்த நாட்களிலே மற்றவர்களை வாழ்த்தி, மற்றவர்களை ஆசீர்வதித்து, ஹல்லேலூயா. ஏன்னு சொல்லிச்சுனால் வேதம் சொல்லுகிறது, நாம் சகோதரர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் யாரு? சகோதரர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனால் மீட்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறபடியினால் ஒருவரை ஒருவர் நேசித்து அவர்களை ஆசீர்வதிப்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடுமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள்ள எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆகையினால இந்த நாள்ல இருந்து உங்க வாயிலே வருகிறது எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டுக்குமாப்பா. ஹல்லேலூயா. நல்லதாக இருக்கட்டுக்கும். ஹல்லேலூயா. அது தேவனுக்கு பிரியம், அது ஆண்டவருக்கு ஏற்றதாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.